நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களே, பொதுவாக பாம்பு அப்படின்னாலே நமக்கெல்லாம் ஒரே நடுக்கம் தான். பாம்பென்றால் படையும் நடுங்கும்னு நம்ம பழமொழி வேற உருவாக்கி வச்சுருக்கோம். பாம்புகளை பார்த்து நம்ம அப்படி பயப்பட வேண்டிய தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக செல்வராஜ் வந்திருக்காங்க இப்போ நம்ம ஸ்டுடியோவுக்கு. இவங்க யார், என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விவரங்களை நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் செல்வராஜ்.
வணக்கம் மேடம்.
உங்களை பற்றியும் பாம்புகளை பற்றியும் எங்கள் நேயர்களுக்கு முதல்ல சொல்லுங்கள்.
நான் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் ஆராய்ச்சியாளராக பணியாற்றிகிட்டு இருக்கேன். இப்போ பொதுவாகவே பாம்புகளை பற்றி நமக்கு எல்லாருக்குமே பயம். பாம்புனாவே படையும் நடுங்கும், பாம்பின் கால் பாம்பு அறியும் அப்படிங்கிறதுலாம் பழமொழிங்க. முதல்ல பாம்பு அப்படின்னு கேட்டாவே நம்ம உடல்லாம் ஒரு நடுக்கம் ஏற்படும். அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு மேலே இருக்கிற பயம். பாம்பு பார்த்த உடனே அதனுடைய உருட்டும் கண்கள், அதனுடைய வளாலப்பான உடல், அதனுடைய சுரசுரப்பான தோல், அப்புறம் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயம் என்னென்னா அதனுடைய கொடிய நஞ்சு. இதுக்காக தான் பாம்பு பார்த்தோன்னே நம்ம பொதுவாக பயப்படுறோம். இப்போ பாம்புனால் எல்லா பாம்புகளுமே விஷம் இருக்கும், விஷம் இல்லாத பாம்புகளும் நம்மளுக்கு தெரியாதனால தான் எல்லா பாம்புகளுமே வந்துட்டு நம்ம பார்த்தோன்னே அந்த பயத்தினால கொல்ல நேரிடுது. இது வந்துட்டு பொதுவாக பார்க்கும்போது நம்மளுடைய பாதுகாப்புக்கு தான் வந்து பாம்புகளை கொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு வரும். இப்படி பாம்புகளை வந்துட்டு நம்ம கண்மூடித்தனமாக கொள்றதுனால எதிர்காலத்தில் இந்த பாம்புகள் இனமே வந்துட்டு இந்த சூழலிருந்து அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு விளிம்பில் தான் இப்போ பாம்புகள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருடைய இந்திய குடிமகனோட கடமை. ஏன்னா ஒரு உயிரினங்கள் வந்துட்டு ஒரு சூழலேருந்து அழியுதானா அந்த சூழல் அந்த ஏரியாவிலேருந்து அழியறதுக்கான ஒரு காரணமாக இருக்கும். இப்போது பார்த்தீங்கன்னா பாம்புகள் வந்து ஒரு சூழலில் வாழும்போது அந்த சூழல் வந்துட்டு நல்ல ஒரு பாதுகாப்பான சூழல் அமைப்பு அப்படின்ட்டு நிறைய ஆராய்ச்சியாளர்களும் சமூக ஆர்வலர்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ பாம்புகள் அந்த பகுதியில் இல்லைனா அந்த இடங்கள் வந்து பாழடைந்த பகுதிகளாக சொல்கிறாங்க. பாம்புகள் வந்து பார்த்திங்கன்னா சூழ்நிலையில் முக்கியமான பங்கு வகிக்குது. உணவுச்சங்கிலையிலையும் சரி, நிறைய பூச்சிகளை கட்டுப்படுத்துவதும், தவளைகள்லேருந்து பல விதமான உயிரினங்களை அது உணவாக எடுத்துக்குது. இதுவும் பல உயிரினங்களுக்கு உணவாகவும் பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் பாம்புகள் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு உயிரினம். பொதுவாக பாம்புகளுடைய விஷத்தை எடுத்து அந்த விஷத்திலிருந்து தான் மறுபடியும் நம்மளுக்கு தேவையான எதிர் நெஞ்சான இந்த ஆன்டிவெனாம்ங்கிற மருந்து வந்து தயாரிக்கிறாங்க. அதை தான் வந்து நம்ம பாம்பு கடிக்கு மீண்டும் பயன்படுத்தும் போது நம்ம பூர்ணமாக குணமாகிறோம். இந்த மாதிரி பாம்புகள் வந்து பல விதங்களில் நம்மளுக்கு பயன்படுது. இருப்பினும் நம்ம பாம்புகள் மேலே இருக்கிற ஒரு பயத்தினால தான் ஒரு பொதுவாக ஒரு பாம்பு வந்து ஒரு பகுதியில் பார்க்கும்போது அது என்ன பாம்பு, விஷம் இருக்கக்கூடிய பாம்பா விஷம் இல்லாத பாம்பா அப்படின்னு தெரிஞ்சிக்காத முன்னாடியே நம்ம எல்லாம் ஒன்று கூடி அந்த பாம்பு ஒரு தடியோ ஒரு கோலோ குச்சியோ எடுத்து உடனே அடித்து கொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்குள்ளே வருது. அதை பாதுகாக்கணும், காப்பாற்றணுங்கிற எண்ணம் வந்துட்டு மிக குறைந்த பேருக்கு தான் இருக்கும். இப்போது இதுக்கெல்லாம் காரணம் அந்த பயத்தை நம்ம வந்து முதல்ல போக்கணும். பாம்புகள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ரொம்ப கொடூரமான விலங்கும் கிடையாது. அது யாருமே வந்து துரத்தி துரத்தி கொத்துணும் அப்படிங்கிற எண்ணமும் கிடையாது. பழி வாங்குற எண்ணம் வந்துட்டு பாம்புகளுக்கே கிடையாது. அந்த மாதிரி விஷயத்தை நம்ம பேசும்போது நிறைய மூட நம்பிக்கைங்க நம்மக்கிட்ட புதஞ்சு கிடக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம முன்னோர்கள் வந்து நம்மக்கிட்ட சொல்லி வச்சுட்டு போன விஷயந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா சாரப்பாம்புக்கு விஷம் இருக்குது, அது வாலில் விஷம் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சாரப்பாம்பு வந்துட்டு ஒரு மண்புழுவை மாதிரியான ஒரு உயிரினம் தான். அதுக்கு வந்து விஷம் கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்ல போனோன்னா உழவர்களுடைய நண்பர்கள்னே கூட சொல்லலாம் அந்த சாரப்பாம்பு. ஏன்னா வயல்வெளிகளில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான எலிகள் இருக்கும். ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு வருஷமும் 20 விழுக்காடு வந்துட்டு இந்த வேளாண் உற்பத்தியில் எலிகளால் மட்டும்தான் வந்துட்டு குறையுது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது தானிய பயிர்களை நிறையா வந்து கிழங்குகள்லையும் சரி உற்பத்தி செய்யக்கூடிய வயல்கள்லையும் சரி இது நிறைய சேதப்படுத்துது. இதை வந்து குறைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு உயிரினம் அப்படின்னா நம்ம பாம்புகளும் பறவைகளான ஆந்தைகளும் தான் பயன்படுத்துகிறாங்க இயற்கையான முறையில். பாம்புகள் வந்து ஒரு வயல்வெளியில் இருக்குது அப்படின்னா இதோடைய வாழ்நாளில் கிட்டத்தட்ட 50 எலிகளை வந்துட்டு உணவாக எடுத்துக்கும் குறைஞ்சது. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய எலிகளின் எண்ணிக்கையை குறைக்கிறதுல இந்த பாம்புகள் முக்கியமாக பங்கு வகிக்கிறது. உதாரணத்தை சொல்லணும்னா நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் பார்த்தீங்கன்னா பொதுவாக வேளாண் செய்யக்கூடிய பகுதி, அங்கே நிறைய நெல் வயல்கள் நிறைய இருக்கும். அந்த வயல்களில் எலிகள் தொல்லை பெரும்பாலும் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பாம்பு பிடிச்சிங்களா இந்த மாதிரி சார வகையான பாம்புகள் கொண்டாந்து எங்கள் வயலில் விடுங்க அப்படின்னு அவங்க வந்து கேட்குறாங்க. ஏன்னா அந்த எலிகளை கட்டுப்படுத்துறதுல அவங்களுக்கு வந்து அந்த ஒரு அக்கறை இருக்குது. அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரியான சாரப்பாம்புகளை பாதுகாக்கணும், அதுக்கு வந்துட்டு இந்த சூழலில் முக்கியமான பங்கு இருக்குது. அதே மாதிரி மற்ற வகையான பாம்புகளுக்கும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. இப்போ நம்ம பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பல காரணங்களை வச்சு பார்க்கும்போது நான்கு வகையான பாம்புகள் தான் வந்துட்டு நமக்கு துன்பத்தை தரக்கூடிய பாம்புகள், இறப்பை கொடுக்கக்கூடிய பாம்புகள்னு இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சில நேரங்களில் ஒரு விபத்தாக தான் நம்மளை கடிக்க நேரிடுது, நம்மளை தேடி வந்து அது கடிக்க போகிறது இல்லைங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வகையான பாம்புகளில் ஒரு நாலு வகையாக சொல்லலாம். ஒன்று வந்துட்டு நம்ம பொதுவாக பார்க்கக்கூடிய பாம்புகளில் நல்ல பாம்பு ஒன்று, இன்னொன்று கண்ணாடி வீரியன், கட்டு வீரியன், இன்னொன்று வந்து சுருட்டை வீரியன் ஒரு பாம்பு இருக்கும். இந்த நான்கு பாம்புகள் தான் வந்துட்டு மனிதர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் வாழக்கூடிய பாம்புகள். இந்த பாம்புகள் நாலுமே வந்து கடுமையான விஷம் கொண்ட பாம்புகள் தான். பொதுவாக வந்துட்டு நம்ம நடந்து போக பாதையிலேயோ இல்லை நம்ம அதை வந்து மிதிக்க நேரிட்டாலோ சில துன்புறுத்துதல் ஏற்படுத்தும் போது தான் வந்து அது நம்மளை வந்து கடிக்க நேரிடுது. அப்படி கடிக்கும் போதும் பார்த்திங்கன்னா கடிப்பட்டவர்கள் எல்லாம் வந்து இறக்குறாங்கன்ட்டு சொல்ல முடியாது. சில பாம்புகள் கடிக்கும் போது பொய்க்கடியாக கூட கடிக்கலாம், விஷம் வந்துட்டு இருக்காமல் இருக்கலாம். இதை பற்றி நம்மளுக்கு விழிப்புணர்வு வந்துட்டு ரொம்ப குறைவு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆஸ்திரேலியாவில் தான் வந்துட்டு உலகத்திலேயே அதிகமான விஷப்பாம்புகள் உள்ள ஒரு நாடு. பட் அந்த நாடில் வந்து பார்த்திங்கன்னா சரியான விழிப்புணர்வு இருக்கிறதுனாலையும் சரியான முதலுதவி செய்கிறதுனாலையும் அங்கே வந்துட்டு வந்து பாம்புகள்னால மக்கள் வந்து அதிகமாக கடிக்கப்படுறாங்க பட் இருக்கப்படுறதில்ல. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா அங்கே சரியான முதலுதவி வந்து அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமும் சரி எல்லாம் சரியாக செய்கிறதுனால வருஷத்துக்கு 10 குறைவானவர் தான் இருக்கிறாங்க. அங்கே அதிகமான விஷப்பாம்புகள் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவில் வருஷத்துக்கு குறைஞ்சது 10,000 பேர் வந்து இந்த பாம்பு கடியினால் இறக்குறாங்க அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட் சொல்லுதுங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வு வந்து நம்மக்கிட்ட இங்கே வரணும் அப்படிங்கிறதாக தான் பொதுவாக பாம்புகளை பற்றி நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இப்போது பாம்புகளை வந்து விஷம் உள்ள பாம்பு விஷம் இல்லாத பாம்பு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஏன்னா பாம்புகளை நம்ம ஒரு தூரமான பார்வையில் பார்க்கும்போது தான் அது வந்து நம்மளுக்கு பயத்தை தூண்டும். விஷம் உள்ள பாம்புகள் விஷம் இல்லாத பாம்புகள்னு பார்க்கும்போது அதனுடைய தலையினுடைய வடிவம், வால், இந்த மாதிரியான அதனுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ தலை வந்துட்டு வட்ட வடிவில் இருந்துச்சுன்னா அது வந்து விஷம் இல்லாத பாம்பு. உதாரணத்துக்கு சாரப்பாம்பு சொல்லலாம். தலை வந்து முக்கோண வடிவில் இருந்துச்சுன்னா அது வந்து விஷம் உள்ள பாம்பு. உதாரணத்துக்கு கட்டு வீரியன்னு சொல்லலாம், கண்ணாடி வீரியன்னு சொல்லலாம். அதனோட தலை பார்த்திங்கன்னா முக்கோண வடிவில் இருக்கும். அதே பார்த்திங்கன்னா விஷம் உள்ள பாம்புக்கு வந்துட்டு வால் வந்துட்டு முடிவாகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூர்மையாக இருக்காது. இப்போது சாரப்பாம்புக்கெலாம் வால் பார்த்திங்கன்னா ரொம்ப கூர்மையாக இருக்கும், அது வந்து விஷம் இல்லாத பாம்பு. இந்த காரணிகளை வைக்கலாம். இன்னும் அறிவியல் பூர்வமான நிறைய காரணிகள் இருக்குது, இது மட்டும் நம்ம பொதுவாக பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். இதை வச்சு பாம்புகள் விஷம் இல்லை விஷம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போது நம்ம வீட்டு பகுதியிலே சரி நம்ம வயல் பகுதியிலே சரி நம்ம நிறைய பாம்புகளை பார்க்க நேரிடும். வீட்டுக்குள்ளேயே ஒரு பாம்பு வந்துருச்சுன்னா இப்போ அது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாது, உடனே அடிச்சுக்குள்ளே நேரிடுது. இப்போது இந்த மாதிரியான சமயங்களில் நம்ம என்ன பண்ணால் உடனே வந்துட்டு அந்த பாம்பை வந்து அடித்து கொள்ளாமல் அந்த பாம்பு எந்த ஏரியாவில் இருக்கோ அதை வந்துட்டு பார்த்துட்டு உடனடியாக நம்ம வந்துட்டு வனத்துறைக்கும் தீயணைப்பு துறைக்கும் வந்து தகவல் தெரிவிக்கணும். தீயணைப்பு துறையினரும் வனத்துறையினரும் வந்துட்டு இதில் வந்து ஸ்பெஷலைஸ்டு பர்சன்லாம் இருக்காங்க. அவங்க வந்து அந்த பாம்பு வந்து எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் பிடிச்சி மறுபடியும் கொண்டு போய் அதனுடைய வாழ்விடமான காட்டுக்குள்ளே விட்டுருவாங்க. அதனால் பாம்பையும் பாதுகாத்த மாதிரி இருக்கும், நம்ம உயிரினங்களும் பாதுகாத்த ஒரு இது இருக்கும். இதே போல் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வயல்வெளிகளில் வேலை செய்யும்போதும் சரி இல்லை ஒரு தோட்டத்தில் நம்ம வேலை செய்யும்போது சில நேரங்களில் ஒரு விபத்தாக தான் வந்து பாம்பு கடி நம்மளுக்கு நேரிடுது. அப்படி பாம்பு கடிச்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், என்ன முதலுதவி செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு பல பேருக்கு தெரியாது. அதை கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா பாம்பு கடியிலேருந்து 90% நம்ம உயிர் பிழைச்சிடலாம். இதெல்லாம் விட்டுட்டு பாம்பு கடிச்சோன்னே நம்ம தவறான ஒரு முறையில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால தான் நிறைய பேர் 99% நம்ம உயிரிழக்க காரணமே. இப்போ பொதுவாக ஒரு பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்மளுடைய சினிமாக்கள்லாம் நம்ம பார்த்துருவோம். பொதுவாக பாம்பு கடிச்சிருச்சுன்னா உடனே வந்துட்டு ஹீரோ வந்து ஹீரோயினியோட தசையில் வந்து பார்த்திங்கன்னா வாயை வச்சு அந்த விஷத்தை உறிஞ்சி எடுப்பார் அப்படி காப்பாற்றுன்னு சொல்லி. அதெல்லாம் தவறான ஒரு ஊடகங்கள் வந்து நிறைய விஷயத்தை வந்து நம்ம தவறாக தான் காமிச்சிட்ருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணுறது முற்றிலும் தவிர்க்கணும். அப்படி செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷம் வந்துட்டு அந்த விஷம் எடுக்கக்கூடிய மனிதருக்கும் பாய்ந்து இரண்டு பேரும் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். அதனால் அதெல்லாம் தவிர்த்துட்டு முதல் உதவி என்னென்னா இப்போ பாம்பு கடிச்சவங்க உடனடியாக வந்துட்டு அரசு மருத்துவமனைக்கு போகணும். அரசு மருத்துவமனையில் மட்டும்தான் இந்த பாம்பு கடிக்கான எதிர் நஞ்சு மருந்து இருக்கும். அந்த ஆன்டிவெனாமின்னு சொல்லக்கூடிய மருந்து வந்துட்டு அங்கே மட்டும்தான் இருக்கும். அங்கே போய் வந்து நம்ம எந்த பாம்பு கடித்தது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சிருந்தோமா உடனே வந்துட்டு மருத்துவர் வந்துட்டு அந்த ஆன்டிவெனாம் நம்ம உடம்பில் செலுத்தும் போது நம்ம கூடிய சீக்கிரம் வந்து உடல் நலம் பெறுவோம், இறப்பது வந்து குறைக்கலாம். இதெல்லாம் விட்டு நம்ம தவறுதனாலான ட்ரீட்மெண்ட்ஸ் செய்யும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ நம்ம முன்னோர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ உதவிகள்லாம் செய்வாங்க. அதுக்கெல்லாம் போதிய ஆராய்ச்சிகள் இப்போதைக்கு இல்லாதனால நிறைய உயிர்கள் வந்து இறக்க நேரிடுது. அதுக்கான ஆராய்ச்சிகளை மேலும் மேற்கொண்டா வந்து இதெல்லாம் தவிர்க்கலாம். அதெல்லாம் விட வந்துட்டு இந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறது தான் நம்மளுக்கு முதல் உதவியில் மிக சிறந்தது. 99% உயிர் பிழைப்பதற்கான காரணம் அது மட்டும்தான். இப்போ பொதுவாக வந்து பாம்புகள் கடிச்சிட்டாவே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு துணியை வச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொதுவாக வந்து சரியான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பாம்புகளில் ரெண்டு வகையான நஞ்சுகளை கொண்டது. ஒன்று வந்து நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடியது, இன்னொன்று வந்து தசைகளை தாக்கக்கூடிய அந்த நஞ்சுகள் இருக்குது. நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடிய பாம்பு இனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டு வீரியனும் நல்ல பாம்பும் வரும். தசைகளை தாக்கக்கூடிய நஞ்சுடைய பாம்புகள்னு பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி வீரியனும் சுருட்டை வீரியனும் வரும். இப்போது நம்மளுக்கு சுருட்டை வீரியம் கடிச்சிருச்சு, கண்ணாடி வீரியன் கடிச்சிருச்சு அப்படிங்கும்போது நம்ம இந்த கையில் நம்ம கட்டு போட்டோம்னால் அந்த இடத்துல அந்த விஷமானது ஒரே இடத்துல தங்கி நம்ம சதையெல்லாம் வந்துட்டு சிதைச்சிடும். அப்போ வந்து நம்ம சதை வந்து அழுகி போயிடும். நம்ம அதுக்கு வந்து கட்டு போடாமல் உடனடியாக மருத்துவமனைக்கு போகிறது தான் நல்ல ஒரு தீர்வு. நம்ம அப்படி கட்டு போடுறோம் அப்படிங்கும்போது அதுக்கான நேரம் எடுக்கும், அதனாலேயே வந்துட்டு நம்ம உயிர் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது நல்ல பாம்பு ஒரு கட்டு வீரியன் கடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது நரம்பு மண்டலம் தான் தாக்கும். அப்படிங்கும்போது ஒரு சிறிய அளவில் ஒரு ரிப்பனோ இல்லை ஏதோ ஒரு கயிறோ வச்சுட்டு கடிப்பட்ட இடத்துலேருந்து ஒரு 20 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் தள்ளி அந்த ரத்தம் வந்து மேலோட்டமாக போகாமல் இருக்கிறதுக்காக அது கட்டுவாங்க. பட் அது வந்து நம்ம அந்த டைமை வந்துட்டு நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. பாம்பு கடி வந்துருச்சு அப்படி கடிப்பட்டோம் அப்படின்னா மேலே ஒரு பஞ்சோ இல்லை ஒரு கர்ச்சிப் துணியோ வச்சு சும்மா லேசாக லைட்டாக சுற்றிட்டு அந்த கை கால் எல்லாம் வந்து அசையாமல் முதல்ல அந்த கடிப்பட்ட நபரை வந்து அமைதிப்படுத்தணும். ஏன்னா அவர் ரொம்ப பதட்டப்பட்டாரோ அது அதிர்ச்சி அடைஞ்சாலும் என்ன பண்ணால் நம்மளுடைய உடலுடைய ரத்த ஓட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருந்தனால உடல் ஃபுல்லாக ஈஸியாக வந்துட்டு அந்த விஷம் வந்து பரவி நம்ம இறக்க நேரிடும். அதனால் அவர் வந்து நிதானப்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு அவர் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஏதோ ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு காரோ இல்லை ஏதோ ஒரு வெஹிக்கிள் எது கிடைச்சாலும் சரி அவரை வந்துட்டு ரொம்ப ஷேக் பண்ணாமல் கை கால் ரொம்ப அசைக்காமல் உடனடியாக நம்ம மருத்துவமனைக்கு கொண்டு போனால் 99% அவர் பிழைக்கிறது அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த நேரம் கடத்தாமல் நம்ம பார்த்துக்கணும், இதுதான் ரொம்ப முக்கியம்.
சரிங்க செல்வராஜ், இப்போ பாம்புகளை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒரு எக்கோசிஸ்டத்தில் பாம்புகளுக்கும் ஒரு முக்கியமான இடம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி பாம்புகளை பார்த்த உடனே அதை அடித்து கொல்லணும்னு நினைக்கிறது அவசியமே இல்லை, பாம்புகள் நம்ம தேடி வந்து நமக்கு எந்த தீங்கும் பண்ணுறதில்ல அப்படின்லாம் சொன்னீங்க. இது பற்றி ஒரு விழிப்புணர்வு நீங்கள் நிறைய ஏற்படுத்திட்டு வர்றீங்க இல்லைங்களா?
இப்போது நாங்கள் வந்துட்டு வனக்கல்லூரி ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கும்போது இதை தவிர எங்களுடைய மீதி இருக்கக்கூடிய நேரங்களில் ஒரு சமூக பணிக்காக மாணவர்களிடையே அந்த பாம்புகளை பற்றி நிறைய விழிப்புணர்வு முகாம் நடத்திட்டு இருக்கோம். பார்த்திங்களா பொதுவாக கல்லூரிகள்லேயும் பள்ளிகளுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு அவங்க தான் நிறைய வந்துட்டு இந்த பாம்பு கடிக்கு நேரிடுறாங்க. ஏன்னா வயல்வெளிகளில் வேலை செய்யும்போது அதிகமாக ஆட்படுறது அவங்க மட்டும்தான். அதுக்காக இப்போ வரக்கூடிய இளைய தலைமுறையான இந்த பள்ளி குழந்தைகளுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் பாம்புகளை பற்றி விழிப்புணர்வு வந்து நிறைய கொடுத்துட்ருக்கோம். அவங்களுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு விஷம் இருக்கக்கூடிய பாம்புகளும் விஷம் இல்லாத பாம்புகளையும் எப்படி வேறுபாடு கண்டுபிடிக்கிறது, பாம்பு கடிப்பட்டு அவர் வந்து எப்படி முதலுதவி செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாடகம் மூலியமாகவும் திரை ஒளி மூலியமாகவும் கல்லூரிகளுக்கு இலவசமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து எங்களுடைய மாணவர் நண்பர்கள் வாலண்டியர்ஸ் இதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க, அவங்க மூலியமாக செஞ்சிகிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கிரீன் கிராஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ மூலியமாகவும் ஈரோடு கோயம்புத்தூர் பகுதிகளில் பொதுவாக செஞ்சிட்ருக்கோம். நான் வந்து இந்த கிரீன் கிராஸ் இந்தியாவில் இருந்து தான் இந்த பாம்புகள் பிடிக்கிறத வந்துட்டு ஒரு முறையாக நான் கற்றுக்கிட்டேன். இப்போ பாம்புகள் கையாளும் போது ரொம்ப கவனமாக கையாளணும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அது முறையாக கையாளாததுனால பாம்பு பிடிக்கும் இளைஞர்களே நிறைய பேர் கடித்து இறக்க நேரிடுது. அதனால் பாம்பு பிடிக்கும்போது அதுக்கான சில உபகரணங்கள்லாம் இருக்குது, அந்த உபகரணங்களை சரியான முறையில் பயன்படுத்தி முடிந்த அளவுக்கு கையில் பிடிக்காமல் அந்த உபகரணங்கள்லேருந்து பிடித்து சரியான முறையில் பராமரித்து கொண்டு போய் மறுபடியும் காட்டுக்குள்ளே விடணும் அப்படிங்கிறதுக்காக பாம்புகளை பாதுகாக்கணுங்கிற ஒரு நல்ல நம்பிக்கையோடு இந்த வந்து தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த மேட்டுப்பாளையம் பகுதிகளில் ஒரு 500 மேற்பட்ட அந்த பாம்புகளை எல்லா வகையான பாம்புகளையும் இது வரைக்கும் அந்த பகுதியில் பிடிச்சி வனப்பகுதியில் கொண்டு விட்டுருக்கோம்.
சரிங்க, பாம்புகள் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிகளுக்கு வந்துடும் போது உங்களுக்கு தகவல் கிடச்சி நீங்கள் போய் அந்த பாம்புகளை காப்பாற்றி கொண்டு போய் வனப்பகுதிகளில் நிறைய விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி நீங்கள் பாம்புகளை பிடிச்சி கொண்டு போய் விட்டதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்குங்களா?
கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் வனச்சாரகத்தை ஒட்டி ஒரு காட்டுப்பகுதியில் ஊமப்பாளையம்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் நடந்த விஷயங்க. அங்கே என்ன ஆச்சுன்னா மதியம் 2 இருக்கும், எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ஒரு பெரிய மலைப்பாம்பு வந்துட்டு ஒரு ஆட்டை பிடிச்சி சுற்றி கொண்டுட்டுருச்சு. அப்போ அந்த ஊர் பொதுமக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த விரக்தியில் ஆட்டை கொண்டுருச்சுன்ற விரக்தியில் பெரிய பெரிய கல்லெல்லாம் போட்டு அந்த பாம்பு வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு போய் ஒரு புதருக்குள்ளே படுத்ததுனால பெரிய பெரிய கல்லெலாம் உழுவும் போது அந்த புதரை அழுத்தும் போது பெரிய அளவில் அடிப்படாமல் அந்த பாம்பு அந்த கல்லுக்குள்ளேயே படுத்து கிடந்தது. நான் விரைஞ்சு அந்த இடத்துக்கு போய் ஒரு 10 போய் அந்த அங்கே இருக்கிற பொதுமக்கள்லாம் சொல்லி இந்த மாதிரி பாம்பு பிடிக்க வந்திருக்குங்க, அதை தொந்தரவு பண்ணாதீங்க அடிக்காதீங்க அப்படின்ட்டு ஒரு 1/2 போராட்டத்துக்கு பிறகு தான் வந்து அந்த பாம்பு பிடிக்க முடிஞ்சுது. நல்ல பெரிய மலைப்பாம்பு, 11 அடி நீளமும் 22 கிலோ எடையும் இருந்துச்சு. அப்புறம் அந்த பாம்பை பிடிச்சி ஒரு அரை மணி நேரம் பெரும் போராட்டத்தப்புறம் அந்த பாம்பு பிடிக்க முடிஞ்சு. ஏன்னா முள்ளுக்குள்ளே போந்துட்டு ரொம்ப ஆட்டம் கட்டினதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிடிக்க முடிஞ்சு. அதனால் அந்த பாம்பு பிடிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இந்த பாம்பினுடைய முக்கியத்துவம் சொன்னோம். இது வந்துட்டு மலைப்பாம்பு, நம்ம இந்தியாவில் அருகி வரக்கூடிய பாம்புகள் ஒன்று. இது வந்து வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டத்தில் பட்டியல் 1 இருக்குது. இந்த பாம்புகள் கொல்லப்பட்டால் தண்டனைக்குரிய குற்றம். இதை வந்து அவங்க அறியாமல் செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் அவங்களுடைய விரக்தி அந்த ஆட்டு குட்டி கொண்டுருச்சிங்க அப்படிங்கிறதுக்காக தான் பாம்புகளுடைய முக்கியத்துவம் கொஞ்சம் எடுத்து சொல்லும்போது அப்புறம் அவங்ககிட்ட பேசும்போது புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த விஷயத்தை. அப்புறம்ட்டு அந்த பாம்புகளை கொண்டாந்து வனக்கல்லூரியில் அங்கே இருக்கிற மாணவர்களுக்கும் காட்சிப்படுத்திட்டு, ஏன்னா அவங்களும் அந்த பாம்புகளை பற்றி தெரிஞ்சு அந்த வழியை கொண்டு போய் காட்டுக்குள்ளே விடும்போது அந்த மாணவர்களுக்கும் காட்சிப்படுத்திட்டு அவங்களுக்கும் அந்த பாம்புகளுடைய முக்கியத்துவம்லாம் சொல்லிவிட்டு வனக்கல்லூரியில் இருந்து கோத்தகிரி போகிற சாலையில் 3rd உச்சி மலையில் கொண்டு போய் அந்த பாம்பை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த பாம்பு ஒரு கிட்டத்தட்ட 2 கழித்து மறுபடியும் என் கண்ணில் தென்பட்டது. அப்போ பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நம்ம பிடிச்சி விட்ட பாம்பு மறுபடியும் நம்ம கண்ணில் தென்படுது. மலைப்பாம்புகள்லாம் இப்போ நிறைய இந்த சுற்றுச்சூழல் மாசுபாடுனாலையும் இயற்கை பேரழிவுனாலும் நிறைய பாம்புகள் வந்து அழிஞ்சிகிட்டு இருக்கு. அதில் மலைப்பாம்புகள் ரொம்ப மிகவும் அரிதான ஒரு பாம்பு. அதை பாதுகாக்கிறது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கடமை.
சரிங்க, இப்போ பாம்புகளை வந்து அவற்றின் மேலே இருக்கிற ஒரு பயத்தினால அடித்து கொண்டுடுறாங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு தோலுக்கான தேவை இருக்கிறனால பாம்புகளை கொண்டுடுறாங்க. அப்புறம் இந்த பாம்புகளையே பிடிச்சு கூட விற்பனைக்கு வெளியிலலாம் அனுப்புறதா நிறைய செய்திகள் பார்க்குறோம். அதை பற்றி சொல்லுங்களேன்.
பொதுவாக பார்த்தீங்கன்னா பாம்புகளை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இப்போது பொதுவாக இந்த மண்ணூலி பாம்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மண்ணூலி பாம்புகள்லாம் நிறைய மருத்துவ குணங்கள் அப்படி இருக்குன்ட்டு எங்கேயாவது பிடிச்சா ஒரு பாம்பு 1-1.5 லட்சத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது உண்மையிலேயே மறுக்கத்தக்க ஒரு விஷயம். அந்த மாதிரி பெரிய அளவிலான மருத்துவ குணங்கள் அது ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு வதந்தின்னு தான் நான் சொல்லுவேங்க. ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மண்புழு மாதிரியான ஒரு பாம்பு தான், மண்ணை வளப்படுத்தக்கூடிய பாம்பு. அதனால தான் அது பேர் மண்ணூலி பாம்புன்னு சொல்லுவாங்க. விவசாய நிலங்களில் உள்ளே இருந்துச்சுன்னா மண்ணுக்குள்ளே தான் இருக்கும், மண்ணை நல்லா வளப்படுத்துங்க தோண்டி தோண்டி. அதனால் இந்த பாம்புகள் இன்னும் அணியறதுக்கு என்ன காரணம்னா இந்த ட்ரேடிங் தாங்க. இங்கே நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பாம்புகள் எல்லாம் பொதுவாக சைனாவுக்கு தான் போகுது. அங்கே அந்த பாம்பை கொண்டு போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய மீட்டுக்காக தான் பயன்படுத்துகிறாங்க, உணவுக்காக பயன்படுத்துகிறாங்க அந்த பாம்பை. அதே மாதிரி மலை பாம்புகளும் தோலுக்காக எடுத்து அந்த தோலை வந்துட்டு பெல்ட் செய்கிறதுக்கு, நம்மளுடைய ஷோல்டர் பேக் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்காக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதனாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த உயிரினங்கள் பெரும்பாலும் அழிஞ்சிட்டு வருது. இப்போது இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம இந்திய அரசாங்கம் வந்துட்டு WCCP என்று சொல்லக்கூடிய வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து தீவிரமாக கண்காணிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தவறுகள், இந்த மாதிரி வனக்குற்றங்கள் எங்கெங்கே நடந்துகிட்ருக்காங்க, வனவிலங்குகளை எங்கே வந்து வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தீவிரமாக கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அதில் நிறைய குற்றவாளிகள்லாம் மாட்டுறாங்க. இப்போ இருப்பினும் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத சில தவறுகள் இப்போலாம் நடந்து கொண்டு தான் இருக்குது.
இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுறதுனால குற்றங்கள் குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் அதற்கான தண்டனை வந்து அதிகபட்சமாக இருந்துச்சுன்னா இன்னும் கூட அதிக அளவில் இதை தடுக்க முடியும் இல்லைங்களா? இப்போ பாம்புகளை கொல்றாங்க அப்படிங்கும்போது அதுக்கு என்ன தண்டனைங்க?
இப்போ இந்த வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டத்தில் இந்த மலைப்பாம்புகள் இதெல்லாம் வந்து பட்டியல் 1 இருக்கிறதுனால ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த பாம்புகள் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பாம்புகளை வந்து வேட்டையாடுவதனால வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டத்திலேருந்து பெரிய குற்றங்கள் வந்து கண்டுபிடிக்கும் போது அந்த குற்றவாளிக்கு தண்டனையாக 3 சிறை தண்டனையும் 25,000 அபராதமும் விதிக்கிறாங்க.
அப்புறம் பாம்புகளை பற்றி பேசும்போது அந்த பாம்புகளை பற்றி நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற மூட நம்பிக்கைகள் அல்லது தவறான நம்பிக்கைகள், கட்டுக்கதைகள் இதெல்லாம் நிறைய இருக்குது இல்லைங்களா?
பாம்புகளை வந்து பற்றி பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கை தான் ரொம்ப பெரிய நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. இந்த மூட நம்பிக்கையினால தான் மட்டும் பாம்புகளில் வந்துட்டு நம்ம நிறைய கொள்ள நேரிடுது. இன்னொரு விஷயம், இப்போ நல்ல பாம்பை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்க்கும்போது அதை வந்து அங்கே அடிக்க நேரிடுது அப்படின்னா அந்த பாம்பை அடித்து கொன்னது மட்டும் இல்லாமல் அதுக்கு எல்லா ஈம சடங்குகளையும் செய்வாங்க. நல்ல பாம்பு கொண்டுட்டோம் அப்படின்னா அந்த பாம்பு போட்டு எரித்து அதில் காசை வச்சு கட்டி பால்லாம் ஊற்றி அது சாயங்கெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் முற்றிலும் தவறான விஷயம். நல்ல பாம்புகளை அடித்து கொள்ளிட்டு சாயம் பண்ணுறதுனால அந்த உயிரினம் மறுபடியும் நம்ம மீட்டெடுக்க முடியாது. இந்த மாதிரி நிறையான மூட நம்பிக்கைகள் நம்மகிட்ட இருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னா கொம்பேரி மூக்கன் சொல்லக்கூடிய பாம்புக்கு வந்து விஷமே கிடையாது. நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது கொம்பேரி மூக்கன் வந்து விஷம் இல்லாத பாம்பு அப்படின்ட்டு. அது கொடி விஷமுடைய பாம்பு. கடிச்சிருச்சுன்னா மரத்தில் ஏறி கடிப்பட்ட மனிதனை வந்துட்டு புதைக்கிறாங்களா எரிக்கிறாங்களான்னு பார்க்கும் அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க. இது முற்றிலுமாக தவறான ஒரு விஷயம் தான். பொதுவாக அந்த பாம்பினுடைய இயல்பை வந்து பார்த்தோமா அது வந்து மரத்தில் வாழக்கூடிய பாம்பு தான். அப்போ சில சமயங்களில் அந்த பாம்புகள் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது பார்த்துருக்கலாம் மேலே. அதனால் நம்ம முன்னோர்கள் சொன்னதை நம்ம இன்னும் பின்பற்றிக்கிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நாகப்பஞ்சமிக்கெல்லாம் பாம்புக்கு வந்துட்டு பால் ஊற்றுவாங்க. பொதுவாக பாம்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா கார்னிவர சமயம் மாமிச பக்ஷி, ஒரு உயிரினம் அடித்து தான் சாப்பிடும். அப்படிங்கும்போது அந்த விலங்கு வந்து முட்டை பால் குடிக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம படத்தில் பார்க்கக்கூடிய காட்சிகள் தான். அது வந்து உண்மை இல்லை. பாம்புகள் வந்து பொதுவாக முட்டை பெரும்பாலும் சாப்பிடாது. சில பாம்புகள் சில சமயங்களில் எந்த உணவும் கிடைக்காத பட்சத்தில் கோழியினுடைய முட்டை, சிறிய பறவைகளினுடைய முட்டையை சாப்பிடும். இதிலேயே வந்து இன்னொரு வகையான பாம்பு இருக்குது, எக் ஈட்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக அதனுடைய முக்கியமான உணவே முட்டைகள் தான். சிறிய பறவைகளுடைய முட்டைகளை தேடி சாப்பிடும். அந்த ஒரு பாம்பு மட்டும் முட்டையை விரும்பி சாப்பிடும். மற்ற பாம்புகள் பொதுவாக முட்டையை சாப்பிடாது. சில நேரங்களில் எந்த உணவும் கிடைக்காத பட்சத்தில் முட்டைகளை தேடி சாப்பிடும். இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, பாம்புகள் வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்களுடைய காலத்தில் என்னென்னா மாணிக்க கற்களை கற்கும் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை என்னன்ட்டு சொல்ல முடியாது. அறிவியல் பூர்வமான ஒரு இதுவே கிடையாதுங்க அதுக்கு. பாம்புகளுடைய வயது முதிர்ச்சி ரொம்ப ஆகினதுனால அது வந்து மாணிக்க கற்களாக மாறியிருக்கலாம் அப்படின்ட்டு சில ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. யானைகள்லையுமே கூட பார்த்தீங்கன்னா கஜ மாணிக்கம்னு சொல்லுவாங்க. கஜ மாணிக்கம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு விலை உயர்ந்த கற்கள். யானைகள் வயது முதிர்ச்சி ஆகும்போது அதனுடைய தலையில் வந்துட்டு அந்த கஜ மாணிக்கம்னு உருவாகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாம்புகளுக்கு வந்துட்டு 3 தலை 5 தலை இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் அறிவியல் பூர்வமாக 5 தலை பாம்புகள் வந்து எங்கேயுமே ரெக்கார்ட் பண்ணதே கிடையாதுங்க. நம்மளுடைய கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்னு சரி, பாம்புகள் என்ன பண்ணால் 1 தலையை எடுத்துகிட்டு 5 தலையை கிராஃபிக்ஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம வந்து பொதுவாக பார்க்க முடியுது. இது வரைக்கும் அறிவியல் பூர்வமாக 5 தலை பாம்புகள் யாரும் பார்த்து கிடையாது. 2 தலை பாம்புகள் மரபியல் ரீதியாக வந்துட்டு நம்ம மனிதர்களே பிறக்கும்போது ஒட்டி பிறக்கும். இந்த மாதிரி பாம்புகளில் சில பாம்புகள் மட்டும் 2 தலையோடு பிரிஞ்சு வரும். பட் அந்த பாம்புகளுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து வாழ முடியாது. அந்த ஜெனிட்டிக்கல் ப்ராப்ளத்தினால அந்த பாம்புகள் இறக்க நேரிடும். அந்த மாதிரி தான் இருக்க தவிர அந்த 5 தலை பாம்புகள்லாம் கிடையாது. நம்ம புராணங்களிலையும் படங்களை மட்டும்தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். நிஜத்தில் இது வரைக்கும் அந்த மாதிரி ரெக்கார்டு கிடையாது.
அப்புறம் பறக்கும் பாம்பு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நிஜம்போலேயே அந்த மாதிரி பாம்பு பறக்குமா?
பாம்புகள் பறக்கிறது அப்படின்றது ஃப்ளைங் ஸ்னேக்னு ஒன்று இருக்குது. பட் ஆனால் இறக்கை முளைத்து பறக்கும் அப்படிங்கிற பாம்புலாம் இது வரைக்கும் கிடையாது. இது வரைக்கும் அறிவியல் பூர்வமாக அது மாதிரி யாருமே நிரூபித்ததும் கிடையாது. ஃப்ளைங் ஸ்னேக் அப்படின்னு ஒன்று இருக்குது, நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ்லேயே இருக்குது. கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம டிஎன்ஏவில் அந்த பாம்பு இருந்ததா எங்கள் நண்பர்கள்லாம் அழைச்சாங்க, அந்த பாம்பு ரெஸ்கியூ பண்ண அப்படின்ட்டு. நான் மேட்டுப்பாளையத்துலேருந்து வரது நேரமானதுனால போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து பார்க்க முடியலைங்க. அந்த பாம்பு பொதுவாக என்ன பண்ணுன்னா மரத்தினுடைய உயரமான உச்சிக்கு போயிட்டு உயரத்துலேருந்து 100 மரத்துக்கு தாவி போகும். அதனுடைய உடலை வந்து தட்டையாக வச்சுக்கிறதுனால கொஞ்சம் தூரம் காற்றுல அதனால் ட்ராவல் பண்ண முடியும். அதனால் அந்த பாம்புகளை பொதுவாக பறக்கும் பாம்புகள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்க தவிர இறக்கை முளைச்சி பறக்கிற அளவுக்கு பாம்புகள் கிடையாது. சில பாம்புகளில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி வீரியன் பாம்புகளை பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு இடத்துல அமைதியாக தான் இருக்கும். ஒரு எதிரியோ பார்க்கும்போது இல்லை நம்மளும் நடந்து போகும்போது என்ன பண்ணால் பதுங்கி படுத்துருங்க. அது எப்பவுமே மூவ் ஆகும்போது எகிரிகிரி தான் மூவ் ஒரு மாதிரி தான் போகுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பாலைவனங்களில் சைடு விண்டர்னு ஒரு பாம்பு இருக்குங்க. அது வந்து வைப்பர் வகையை சேர்ந்தது தான், அந்த கட்டு வீரியன் வகையை. அது சைடில் தான் போகும். அது போகிறத பார்த்தீங்கன்னா நிந்திரிச்சு நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த குட்டையான பாம்புகளில் இந்த மாதிரி பாம்புகள் என்ன பண்ணால் சில நேரங்கள் எழுந்து நிற்கும். பொதுவாக அந்த ராஜநாகங்கள் நல்ல பாம்புகள்லாம் பார்த்தீங்கன்னா படம் எடுத்து நிற்கும். அதனுடைய தலைப்பகுதியை விரித்து நிற்கும். அதுதான் படம் எடுத்து நிற்கிது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பொதுவாக அதனுடைய இயல்பு, அதனுடைய பிஹேவியர்னு சொல்லலாம். ஏன்னா எதிரிகளிலிருந்து பயமுறுத்துறதுக்கும் அது ஒரு வார்னிங் சிஸ்டம் மாதிரி காமிக்குங்க. அதனால் நிறைய எதிரிகள் பயந்து போவாங்க. இப்போ நம்ம மனிதர்களே துன்புறுத்தணும் அப்படின்னா படம் எடுத்து நிற்கிங்க. அது அதனுடைய இயல்பு அது காமிக்கும். சில பாம்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மரம் ஏறி பாம்புகள் நிறையா இருக்கும். பொதுவாக ட்ரீ ஸ்னேக்ஸ் நிறையா இருக்குது. ப்ரௌன் ஸ்பெக் ட்ரீ ஸ்னேக்கு, க்ரீன் வைன் ஸ்னேக் அப்படின்னு இருக்குது. இந்த இதெல்லாம் ஆர்போரியல் ஸ்னேக்னு சொல்லுவாங்க மேடம். பொதுவாக மரங்களில் தான் அந்த பாம்புகளே வாழும். சில பாம்புகள் சாரப்பாம்பு நல்லா மரம் ஏறுங்க. மரம் ஏறி அதனுடைய இடையை பிரிக்கிறதுக்கு தான் மரம் ஏறும். சாரப்பாம்பு எல்லா சூழ்நிலைகளும் வரும். தண்ணியிலையும் இருக்கும், நிலப்பகுதியிலையும் இருக்கும், மரங்கள்லையும் இருக்கும். நல்ல பாம்பு அக்கேஷனலாக தான் சில சமயங்களில் மட்டும்தான் மரங்களில் ஏறும். இந்த வைப்பர் பாம்புகள்லாம் என்ன பண்ணால் சில பெரிய பெரிய மரங்களில் மரம் பொந்துகளில் ஏறி படுத்துரும். படுத்துட்டு அது இருப்பிடமாக வச்சுக்கும். அந்த மாதிரி தான் பாம்புகள் இருக்கும்.
சரிங்க, இப்போ மரங்களில் ஏறும் அப்படின்னு சொல்கிறீங்க, அதே மாதிரி எழுந்து நிற்கும் அப்படின்லாம் சொல்கிறீங்க. அப்போது நல்ல ஒரு உயரமான கட்டடத்தில் பாம்புனால் ஏற முடியுமா?
ரொம்ப உயரமான இடங்களில் ஏற முடியாது. கிட்டத்தட்ட 1 அடி 1.5 அடியான இடங்களில் இந்த சார பாம்புகள் என்ன பண்ணால் எழுந்து நின்று ஏறிடும். இல்லை வீட்டு பகுதியில் என்ன பண்ணணும்னா ஜன்னல் பகுதியில் சிறிய கிளைகள் மரக்கிளைகள் இருந்தால் அது வழியே வந்து வீட்டுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பாம்புகளை வந்து நம்ம வீட்டு பகுதியில் வராமல் தடுக்கிறது நம்மளுடைய முக்கிய கடமை. ஏன்னா பாம்புகள் நம்ம வீட்டை வந்து கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிட்டாவே பாம்புகள் வராது. நிறைய சருகுகளும் நிறைய கற்குவியலும் பாம்புகள் தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கி கொடுத்துட்டோமோ அந்த இடத்துல வந்து பாம்புகள் வந்து தங்கிடும். அதனால் அலுவலகம் சரி வீட்டு பகுதியில் சரி இந்த பாம்புகள் தங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தக்கூடாது. இப்போது விறகுலாம் வீட்டில் போட்டு வச்சுருக்கோன்னா முடிஞ்சளவுக்கு ஒரு உயரமான பகுதியில் போட்டு வைக்கிறதுனால அந்த பகுதியில் பாம்புகள் வரத்தை தவிர்க்கலாம். நம்ம அந்த மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும்போது பாம்புகள் வந்து தங்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக போயிடும். இரவு நேரங்களில் நம்ம இயற்கை உபாதைகளுக்கு செல்லும்போதும் சரி, காடு நிமித்தமான வேலைகளுக்கோ இரவு நேரங்களில் செல்லும்போது நம்ம வந்து டார்ச் லைட் கண்டிப்பாக பயன்படுத்தணும். இப்படி பயன்படுத்துறதுனால நம்ம பாம்புகடியிலேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம்.
சரிங்க, உங்ககிட்ட பேசுனதுல பாம்புகளை பத்தி நிறைய தகவல்கள் எங்களுக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இருந்தாலும் இந்த பாம்பு அப்படிங்கும்போது ஒரு பயம் வரத்தான் செய்யுது. எங்களுடைய அந்த பயத்தை குறைக்கிறதுக்கு நாங்களும் தைரியமா மற்றவங்கள்ட்ட பாம்புகளை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றதுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி விஷயங்கள் ஏதாவது சொல்லுங்களேன்.
இப்போ பாம்புகள் வந்து கொல்றதுங்கிறது பொதுவாக எல்லாருமே பார்க்கக்கூடிய விஷயந்தான். இந்த பாம்புகளை பாதுகாங்கணுங்கிறது சிலருடைய எண்ணங்கள் மட்டும்தான். இப்போது அழிஞ்சு வரக்கூடிய இந்த பாம்புகளை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்குது. இப்போ உதாரணத்தை சொல்லணும்னா, இப்போ பாம்புகளை நம்ம பார்த்த உடனே கொல்றோம், அதுக்கு அது மேலே இருக்கிற பயம். இன்னொரு உதாரணத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் சொல்லணும்னா, இப்போ பேருந்தில் நம்ம போகிறோம், எத்தனையோ விபத்துகள் நடக்குது. விபத்துகள் நடக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பேருந்தில் இனிமேட்டு பயணம் செய்ய மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு விஷயமோ, அதுமாதிரி பாம்புகளை பார்த்த உடனே அது என்ன பாம்புனே தெரியாமல் உடனே அடிச்சு கொள்றது அந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயம். இன்னொரு உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்னா, இப்போ நீங்கள் நடந்து போய் கொண்டிருக்கிற பாதையில் ஒரு மின்கம்மா அருந்து விழுந்திருக்கு, நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அதை மிதிச்சிருவீங்களா? அந்த மாதிரி தான் பாம்புகளும். பாம்புகள் அந்த வழியில் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாதுகாத்து தான் போய் ஆகணும். ஏதோ சில சமயங்களில் விபத்துகளாக ஏற்படக்கூடிய பாம்பு கடிக்கு இப்போது நம்மளுக்கு அறிவியல் பூர்வமாக நிறைய ஆராய்ச்சிகளும் இருக்குது, அறிவியல் பூர்வமாக மருந்துகளும் இருக்குது. பாம்பு கடிச்சுன்னா ஒரு முதல் உதவினால கண்டிப்பாக நம்ம உயிர் பிழைச்சிடலாம் அப்படின்னு இருக்கும்போது ஏன் நம்ம பாம்புகளை எல்லாம் பார்த்தோன்னே அடிச்சுக்கொள்ளணும்? நம்மளுக்கு எவ்வளோ உரிமை இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு உயிரினங்களும் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குது. அதில் ரொம்ப பரிதாபமான நிலைமை எதுக்குன்னா இந்த பாம்புகளுக்கு தான். ஏன்னா நம்ம பார்த்த உடனே அதை அடித்து கொண்டுட்டு தான் மறு விஷயமே நம்ம பேசுகிறோம். அப்படி இருந்தால பாம்புகளை பாதுகாக்கணும், சுற்றுச்சூழல் அதுக்குன்னு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. பாம்புகளை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கடமை. பாம்புகளை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வனத்துறைக்கும் இந்த மாதிரி பாம்பு பிடிக்கும் நிபுணர்களுக்கும் கண்டிப்பாக உடனே அழைப்பு கொடுங்க. அவங்க வந்து அந்த பாம்புகளை எந்த ஒரு துன்புறுத்தலும் இல்லாமல் பிடிச்சு அதனுடைய வாழ்விடங்களை கொண்டு விட்டுருவாங்க.
ரொம்ப நன்றி செல்வராஜ், பாம்புகள் பற்றி நிறைய விவரங்கள் எங்களுக்கு சொன்னீங்க. இனிமே பாம்புகளை பார்க்கும்போது முன்ன அளவுக்கு பயம் இருக்காது, ஒரு தைரியத்தோட அது ஒரு சக உயிரினமாக அதை பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வெளிச்சம் தெரியுது எங்களுக்கு. எங்கள் நேயர்கள் சார்பிலையும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க. வணக்கம்.
நன்றி மேடம்.
நேயர்களே, இதுவரைக்கும் செல்வராஜ் அவங்க பாம்புகளை பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இதில் பல விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கலாம், அல்லது நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்ட விஷயமாக கூட இருந்திருக்கலாம். பாம்புகளுக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதனால் பார்த்தோன்னே அதுங்களை அடித்து கொள்ளாமல் செல்வராஜ் அவங்க கேட்டுக்கிட்ட மாதிரி வனத்துறையினருக்கோ அல்லது பாம்பு பிடிக்கும் நிபுணர்களுக்கோ தகவல் சொல்லுவோம். பாம்புகளை இனிமேல் பயமின்றி பார்ப்போம், சரிங்களா? செல்வராஜ் அவங்களுடைய அலைபேசி எண் கொடுக்குறோம், குறிச்சிக்கோங்க. 9 6 2 6 9 9 7 8 0 8. திரும்ப ஒரு தடவை சொல்லட்டுமா? 9 6 2 6 9 9 7 8 0 8. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 0 4 2 2 2 4 3 1 0 5 5 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணுக்கு அலுவலக வேலை நாட்களில் அலுவலக நேரமான காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.